இப்பொழுது தோழர் பாலன் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன்.
தோழர்களே, நண்பர்களே, இந்த மோடி, நரேந்திர மோடி என்பவர் யார், அதை மாத்திரம் நான் பேசுறேன். மற்ற விஷயங்களை பற்றி தோழர் மருதையன் அவர்கள் பேசுவார். இந்த மோடி யார், ஒரு வரியில ஆன்சர் சொல்லணும்னா, மோடி ஒரு கிரிமினல். அவர் கிரிமினல் மாத்திரம் அல்ல, அவர் ஒரு சைக்கோ. மோடி இஸ் நாட் ஓன்லி எ கிரிமினல் பட் ஆல்சோ எ சைக்கோ. சும்மா சொல்லிட முடியுமா, அவர் ஒரு கிரிமினல் மாத்திரம் அல்ல சைக்கோ. அவர் யார்? 2001 அக்டோபர் மாதத்திற்கு முதல் மோடி ஒரு அறிமுகம் இல்லாத மனிதர். அவர் டெல்லியில இருந்தாரு, பிஜேபி உடைய செயலாளராக டெல்லியில அறிமுகம் இல்லாத ஒரு நபர். அக்டோபர் 2001 தான் அவரு குஜராத் அரசியலுக்கே வர்றார். வரும்போது அரேன் பாண்டியா, விட்டல் தாஸ் பாண்டியா என்கின்ற ஆர்எஸ்எஸ் காரரின் மகன் அரேன் பாண்டியா, அவர் எல்லிஸ் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், மந்திரியும் கூட. மோடி அவரை கேட்டுக்கிறாரு, நீ ரிசைன் பண்ணு, அந்த தொகுதியை எனக்கு விட்டு கொடு, நான் அதில் நின்று எம்எல்ஏ ஆகி முதல் மந்திரி ஆகிறேன் அப்படின்னு கேட்கிறாரு. அரேன் பாண்டியா அவரும் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர், அது ஆகாது அப்படின்னு சொல்றாரு அவரு. அதுக்கப்புறம் அக்டோபர் 2001 மோடி முதலமைச்சர் ஆகிறார். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 27 சம்பவங்கள், அது அப்புறம் வர நான். அப்போ அந்த அரேன் பாண்டியா கன்சர்ன் சிட்டிசன் ஃபாரம் அப்படின்ற அமைப்பின் முன்னால் தன்னுடைய வாக்குமூலத்தை தராரு. குஜராத் கலவரத்திற்கு காரணம் மோடிதான். 27/2/2002 மோடிதான் இந்த கலவரத்திற்கு திட்டம் தீட்டினார் என்பதை அரேன் பாண்டியா சொல்றாரு. அந்த அரேன் பாண்டியா ஆர்எஸ்எஸ் காரர், பிஜேபி கட்சியின் எம்எல்ஏ, பிஜேபி ஆட்சியின் மந்திரி கொல்லப்படுகிறார். அரேன் பாண்டியா கொலை செய்யப்படுகிறார். கொலை நடந்த பிறகு மோடியின் அரசு 2002 கலவரத்தின் காரணமாக இஸ்லாமியர்கள் தான் அரேன் பாண்டியாவை கொலை செய்தார்கள் என்று அப்பாவி 12 இஸ்லாமியர்களை குற்றவாளிகளாக ஆக்கி வழக்கு தொடர்ந்து அந்த 12 பேரும் தண்டிக்கப்படுகிறார்கள். லைஃப் சென்ஸ் கொடுக்கிறாங்க, லைஃப் சென்டென்ஸ் கொடுக்கிறாங்க. அரேன் பாண்டியாவுடைய தந்தை விட்டல் தாஸ் பாண்டியா, அரேன் பாண்டியாவுடைய மனைவி ஜாக்குர்த்தி, ரெண்டு பேரும் சொல்றாங்க அரேன் பாண்டியாவை கொலை செய்தவர் மோடி. ஆகவே அப்பாவி இஸ்லாமியர்களை குற்றவாளிகளாக தண்டிப்பது சரியில்லை என்று அரேன் பாண்டியாவுடைய தந்தையான விட்டல் தாஸ் பாண்டியா அடிச்சு சொல்றார். அவர் மனைவியும் சொல்றாங்க. அப்புறம் அந்த வழக்கு குஜராத் உயர் நீதிமன்றத்துக்கு போது அந்த 12 பேரும் நிரபராதிகள் இஸ்லாமியர்கள் குற்றவாளிகள் அல்ல. குஜராத் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்றாங்க. தீர்ப்பு வந்த பிறகு அரேன் பாண்டியாவின் தந்தை, அரேன் பாண்டியாவுடைய மனைவி இந்த கொலைக்கு காரணம் மோதிதான், அவரை தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்றாங்க. இதனுடைய விவரம் என்னவென்றால், தன்னுடைய சக மந்திரியையே கொலை செய்த கொலை பாதகன் நரேந்திர மோடி. ஒவ்வொரு கொலையையும் திட்டமிட்டு கொலை செய்த ஒரு கொலை பேர்வழி கொள்ளைக்காரன், கற்பழிப்புக்கு காரணமானவன் நரேந்திர மோடி. அப்ப குஜராத் கலவரம் 27/2/2002 28/2/2002 நடைபெற்ற கலவரம், ஜினோசைட், திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. அப்ப குஜராத்துடைய முதலமைச்சராக மோடி வந்தவுடன் எந்தெந்த இஸ்லாமியர் கொல்லப்பட வேண்டும், எந்தெந்த இஸ்லாமியருக்கு சொந்தமான வியாபார நிறுவனங்கள் சேதப்படுத்த வேண்டும், அவர்கள் வீடுகளை எப்படி சூறையாடப்பட வேண்டும் என்பதை எல்லாம் அவர் முதல் மந்திரியான 2-3 மாதத்தில் திரட்டப்பட்டு விட்டது, சேகரிக்கப்பட்டு விட்டது, திட்டமிடப்பட்டது. அரேன் பாண்டியாவை கொலை செய்த மோடி அந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ் கோச் நம்பர் 6, அந்த கொலைக்கும் காரணமானவர் மோடிதான். சபர்மதி எக்ஸ்பிரஸ் அயோத்தியாவிலிருந்து வருது, கோத்ரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு 3 மணி நேரம் தாமதமாக வருகிறது. ஒரு 7:30 மணிக்கு கோத்ரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருது. அங்கிருந்து புறப்பட்டு 1 கிலோமீட்டர் தூரம் போகுது வண்டி. வண்டி கொளுத்தப்பட்டது, அந்த ஒரு கோச் மாத்திரம். 58 பேர் தீக்கரையில் இரையாகிறார்கள். 28 பேர் பெண்கள், 12 பேர் குழந்தைகள், மீதமுள்ள 20 பேர் ஆண்கள். இவர்கள் அனைவரும் கரசேவர்கள் அல்ல. அதான் 8:00 மணிக்கு 7:48 இந்த சம்பவம். 8:00 மணிக்கு ஜெயந்தி ரவி அந்த ஏரியா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்றாங்க, இது திட்டமிடப்பட்ட ஒரு செயல் அல்ல, இது ஒரு விபத்து அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்றாங்க. காலையில 8:00 மணியிலிருந்து மாலை 7:30 வரை திரும்ப திரும்ப தூர்தர்ஷன் ஆகாஷ்வாணியில் ஒளிபரப்பு, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஜெயந்தி ரவி திரும்ப திரும்ப சொல்றாங்க, இது திட்டமிடப்பட்ட கொலை அல்ல, இது திட்டமிடப்பட்ட செயல் அல்ல, இது ஒரு விபத்து என்று திரும்ப திரும்ப சொல்றாங்க. 7:30 வரை 27/2/2002 7:30 பிறகு மோடி சொல்றாரு, இது விபத்தல்ல, இதில் ஐஎஸ்ஐ பாகிஸ்தான் கை இருக்கிறது அப்படின்னு மோடி சொல்றாரு. இது டிவியில தூர்தர்ஷன் எல்லா பத்திரிகைகளும் வந்தது. ஆக ஒரு விஷயம், இதற்கு யார் சம்பந்தப்பட்டவர் அப்படின்றதே 7:30 ஈவன் மோடி கூட உள்ளூர் இஸ்லாமியர்கள் ஈடுபட்டார்கள் என்று சொல்லவில்லை. அப்ப நிர்வாகம் சொல்லுகிறது இது ஒரு விபத்து என்று, மோடி சொல்லுகிறார் 7:30 பிறகு இது பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ கை இருக்கின்றது என்று. 7:30 மணிக்கு மேல அவர் வீட்டில் பங்களோல கூட்டம் நடக்குது. ஒரு பக்கத்தில் விஎச்பி, பஜ்ரங் தல், ஆர்எஸ்எஸ், பிஜேபி தலைவர்களை வச்சுட்டு ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட லிஸ்ட், எந்தெந்த நிறுவனங்களை கொளுத்த வேண்டும், எந்தெந்த இஸ்லாமியர்களை கொல்ல வேண்டும், எந்தெந்த வீடுகளை சூறையாட வேண்டும், எந்தெந்த பெண்களை கற்பழிக்க வேண்டும் என்பது ஏற்கனவே திட்டம் தீட்டப்பட்டது. எல்லா லிஸ்டும் தயார். இது இன்னும் ட்ரெயின் சம்பவத்துக்கு பிறகு நடந்த விவரம் அல்ல. மோடி முதல் மந்திரி ஆன பிறகு 2-3 மாதங்களில் செய்யப்பட்ட தயாரிப்பு, எல்லாத்தையும் தயார் செய்து மோடியே சூழ்ச்சி செய்து சபர்மதி எக்ஸ்பிரஸ் கோச் நம்பர் 6 மோடியின் உத்தரவின் பேரில் அதை கொளுத்திவிட்டு 58 உயிர் பலியானதற்கு காரணமே மோடி. வந்து சும்மா சொல்ல, இது ஒரு விபத்துன்னு ஜெயந்தி ரவி சொல்றாங்க. மோடி சொல்றாரு இது பாகிஸ்தான் ஹேண்ட் இருக்குன்னு. அதற்கு பிறகு FSL ஃபோரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி ரிப்போர்ட் வருது. தீ பெட்டியின் உள்ளிருந்து தான் தீ வைக்கப்பட்டதே தவிர வெளியிலிருந்து அல்ல. அந்த கோச் வந்து மிக உயரத்தில் போய் கொண்டிருந்தது. பூமியிலிருந்து கோச்சிக்கு 14 அடி, கோச்சி தண்டவாளத்திலிருந்து 7 அடி. அப்ப பூமியிலிருந்து 21 அடி உயரத்தில் ட்ரெயின் போயிட்டு இருக்கு அந்த கோச்சுடைய ஜன்னல்கள். வெளியிலிருந்து கெரோசினோ பெட்ரோலோ எரிபொருளோ வீச முடியாது. தண்ணீரை கொண்டு வீசி பார்த்தால் எல்லாம் 80-85% வெளியே தான் ஊத்துது. அவ தீ என்பது ட்ரெயினுக்குள்ளதான் வந்தது என்பது கூட இது வெறும் ஊகம் அல்ல, இதுதான் ஃபோரன்சிக் லேபரேட்டரி ரிப்போர்ட். ஒரு விபத்தை, ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட லிஸ்ட் முனிசிபாலிட்டியில் இருந்து அரசு ஆவணங்களில் இருந்து எடுத்து லிஸ்ட் ரெடி. ஒரு ரூம்ல பேசுறாரு 72 மணி நேரம் இந்துக்கள் சூறையாடலாம், கொலை செய்யலாம், கற்பழிக்கலாம், எல்லா திட்டத்தையும் முன்கூட்டியே தீட்டி ஒரு ட்ரெயின் சம்பவத்தை நாடகமாடி மோதியும் சங் பரிவார் பிஜேபி RSS விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங்கதல் கூட்டம் போட்டு திட்டமிட்டு ஒரு ரூம்ல மோடி பேசுறாரு. இன்னொரு ரூம்ல போலீஸ் கமிஷனர் PC பாண்டியா, சஞ்சீவ் ராஜேந்திர பட், ஸ்ரீ SR ஸ்ரீகுமார் DIG அடிஷனல் DIG, அவருடைய மந்திரிகள் ஜடேஜா அசோக் பட் இன்னொரு ரூம்ல திட்டம். இந்த ரூம்ல இஸ்லாமியர்களை கொல்வதற்கான திட்டம். இந்த ரூம்ல போலீஸ்காரர்களுக்கு உத்தரவு. இத வந்து லிஸ்ட் பண்ணி சஞ்சீவ் ராஜேந்திர பட், அப்போ டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், அவர் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அபிடேவிட் போடுறார். அதுல சொல்றார் அவரு, லெட் தி இந்துஸ் வென்ட் தேர் ஆங்கர், யூ கீப் அட் பே. இந்துக்கள் தன்னுடைய கோபத்தை தணித்துக் கொள்ளட்டும், நீங்க கண்டும் காணாதமாக இருந்து விடுங்கள் போலீசுக்கு உத்தரவு. மோடி கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இதற்கான திட்டம். அவ் போலீசாரை செயல்படாதபடி ஒரு திட்டம். கிரிமினல் சைக்கோ தான் பண்ண முடியாத, ஒரு சாதாரண மனிதன் செய்யக்கூடிய வேலை இல்லை. மறுநாள் 28/2/2002 குல்பர்க் சொசைட்டி என்ற ஒரு இடம் அகமதாபாத்ல, பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய இடம், அந்த இடத்துல தான் எஸ்என் ஜாஃப்ரே அப்படின்ற காங்கிரஸின் முன்னாள் MP எஸ்என் ஜாஃப்ரே இருக்கக்கூடிய இடம். ஒரு 10,000 பேர் கொண்ட ஒரு கூட்டம், RSS BJP விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் தல் இந்த தலைவர்களால் தலைமை ஏற்கப்பட்டு உத்தரவிடப்பட்டு ஒரு 10,000 பேர் கொண்ட ஒரு பெருங்கூட்டம் அந்த குல்பர்க் சொசைட்டியை நோக்கி சுத்தி வளைக்கிறாங்க. குல்பர்க் சொசைட்டியில் இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் கூட பாதுகாப்பை நாடி எஸ் என் ஜாஃப்ரே வீட்டுக்கு வராங்க. அப்ப எஸ் என் ஜாஃப்ரே போன் செய்றார், போலீஸ்க்கு போன் பண்றாரு, ரிப்ளை இல்ல. ரூபா மோடி அந்த பெண்மணி எதிரிலேயே போன் பண்றாரு. அந்த அம்மா இப்பவும் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. ரூபா மோடி மோடிக்கு கூட போன் பண்றாரு எஸ் என் ஜாஃப்ரே. இந்த மாதிரியான ஒரு நிலைமை, மோடி திட்டியதாக ரூபா மோடியிடம் எஸ் என் ஜாஃப்ரே சொல்றார். அதை கேட்ட பலர் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க, கோர்ட்ல கூட சாட்சியம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த முன்னாள் எம்பி இந்தியாவில் உள்ள பலருக்கு போன் பண்றார். அகமதாபாத் கமிஷனர் ஆஃப் போலீஸ் பிசி பாண்டேக்கு போன் பண்றாரு, டெல்லியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு போன் பண்றாரு. கூட்டம் வருது, காலையில 10:30 கூட்டம் வருது. 12:20, 12:30, 12:40, 1, 2, 3, 4 போலீஸ் ஸ்டேஷனுக்கு கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து மெசேஜ் போயிட்டே இருக்கு, கூட்டம் வருது. காமெட்ரி கிரிக்கெட் மாதிரி கூட்டம் வருது. எஸ் என் ஜாஃப்ரே சுத்தி வளைக்கிறாங்க, கொலை செய்கிறார்கள், கற்பழிக்கின்றார்கள், கொள்ளையடிக்கிறார்கள், வீடுகளை சூறையாடுகிறார்கள், வியாபார நிறுவனங்கள் தீக்கரையாக்கப்படுகின்றன. மெசேஜ் போகுது போலீஸ் ஸ்டேஷனுக்கு, கண்ட்ரோல் ரூமுக்கு. கண்ட்ரோல் ரூம், போலீஸ் கண்ட்ரோல் ரூம், அகமதாபாத் போலீஸ் கண்ட்ரோல் ரூம், அசோக் பட், ஜடேஜா என்ற மோடியின் 2 அமைச்சர்களின் பிடியில். கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வேற எங்கேயும் மெசேஜ் போறதே இல்லை. கண்ட்ரோல் பிஹெச்பி, ஆர்எஸ்எஸ், பிஜேபி, பஜ்ரங்கல் கண்ட்ரோல், கண்ட்ரோல்ல போலீஸ் கண்ட்ரோல் ரூம் இருக்கு. எஸ் என் ஜாஃப்ரே வீடு சுற்றி வளைக்கப்பட்டது. எஸ் என் ஜாஃப்ரே வெளியே வர்றார், உங்களுக்கு பணவானமா கொடுக்கற எடுத்துட்டு போயிடுங்க, தயவு செய்து என்னுடைய வீட்டில் பெண்கள் குழந்தைகள் இருக்காங்க அவங்கள ஒன்றும் பண்ணாத, பணத்தையும் வாங்கிக்கிறான். எஸ் என் ஜாஃப்ரேவை இழுத்து அவர்கள், அவருடைய 2 கைகளும் வெட்டப்படுகிறது, 2 கால்களும் வெட்டப்படுகிறது, தலை துண்டிக்கப்படுகிறது. அவர் உடலை பாகம் பாகமாக வெட்டி பிளந்து எண்ணெய் ஊற்றி தீக்கரையாக்கப்படுகிறது. இதெல்லாம் அவங்களுடைய மனைவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த விஷயம் வந்து போலீஸ் கண்ட்ரோல் ரூம் போயிட்டே இருக்கு. எஸ் என் ஜாஃப்ரே முன்னாள் எம்பி கொல்லப்படுகிறார், அவருடைய வீடு தீக்கரையாக்கப்படுகிறது. அவர் வீட்டில் இருந்த 78 பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டு சாகடிக்கப்படுகிறார்கள், சாகடித்து கொளுத்தப்படுகிறார்கள். இதெல்லாம் மோடிக்கு தெரியும். குல்பர்க் சொசைட்டி அந்த ஏரியாவே தீக்கரையாக்கப்படுகிறது. அது அங்க நடந்துட்டு இருக்கும் போது நரோடா பாட்டியா என்ற இடம், நரோடா பாட்டியா, நரோடா கோன், நரோடா பாட்டியா என்கின்ற இடம் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய இடம். தினக்கூலி, டெய்லி வேஜ் லேபரர்ஸ், ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர்கள், உடல் உழைப்பு தொழிலாளர்களான இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதி. மாயபன் கோட்னானி, பாபு பஜ்ரங்கி போன்ற ஆர்எஸ்எஸ், பிஜேபி, விஸ்வ இந்து பரிஷத், இந்த தலைவர்களால் தலைமை ஏற்கப்பட்டு தூண்டிவிடப்பட்டு உத்தரவிடப்பட்டு பெண்கள் 100 கற்பழிக்கப்பட்டார்கள், ஆண்கள் கண்டன் துண்டமாக வெட்டி புதைக்கப்பட்டார்கள், தீக்கரையாக்கப்பட்டார்கள், குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள், கர்ப்பிணி பெண்களின் வயிற்றை கிழித்து அந்த குழந்தையை எடுத்து தீக்கரையிட்டனர். நூறுக்கணக்கான சடலங்களை அங்குள்ள ஒரு கிணற்றில் வீசி எறியப்பட்டு உடைக்கப்பட்ட அந்த வீட்டு சாமான்கள் அந்த கிணறுக்குள் போடப்பட்டது. இந்த மாதிரியான கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சூறையாடல், தீக்கரையாக்கப்படுதல் இஸ்லாமியர்கள் எங்கெங்கு வாழ்கிறார்களோ திட்டமிடப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லா விஷயமே மோதிக்கு தெரியாதா? இந்த விஷயங்களுக்கு ப்ளூ பிளான் போட்டு இதை இதை இப்படி நடத்தணும் அப்படின்னு சொன்னவரே மோதி அப்படின்னு நான் சொல்லல, மோதி அமைச்சரவையில் இருந்த அரேன் பாண்டியா சொல்றாரு. 27/2/2002 திட்டம் போடப்பட்ட போது அந்த திட்டத்தை மோதி சொல்லும் போது கேட்ட அவருடைய சக அமைச்சரான அரேன் பாண்டியா சொல்றாரு, மோதி அரசாங்கத்தில் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் சஞ்சீவ் ராஜேந்திர பட் சுப்ரீம் கோர்ட்ல அபிடவிட் போடுறாரு, அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஆர் பி ஸ்ரீகுமார் அவர் வாக்குமூலம் கொடுக்கிறார். அந்த மோதியோடு இருந்த எம்எல்ஏக்கள் தெஹால்கால சொல்றாங்க, மோதி 72 மணி நேரம் உங்களுக்கு டைம், நீங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு மோதி சொன்னாருன்னு எல்லாமே சொல்றாங்க. அரேன் பாண்டியாவை கொலை செய்தவன் 58 பேர் குழந்தைகள், பெண்கள், ஆண்களை தீக்கரையாக்கி கொல்லப்பட்டது மோதி. அந்த சம்பவத்திற்கும் மோதிதான் காரணம். எப்படி அரேன் பாண்டியாவை கொலை செய்துவிட்டு இஸ்லாமியர்கள் மீது பழியை சுமத்தினாரோ அதே மாதிரிதான் சபர்மதி எக்ஸ்பிரஸ் கோச் நம்பர் 6 கொளுத்திட்டு அந்த ஒரு கோச்சில் இருந்த 58 பேரை தீக்கரையாக்கப்பட்டு அதற்கு காரணம் இஸ்லாமியர்கள் என்று மோதி போய் சொன்னார். இதுவரைக்கும் நிரூபணமாகல. இந்த ரெண்டு கொலைகளுக்கும் காரணமானவர் மோதி. அதை வைத்து திட்டம் தீட்டப்பட்டு சுமார் 2000 அதிகமான இஸ்லாமியர்களை 28/2/2002, 28/1/2 மார்ச் இந்த 3 ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கொன்று குவித்தவர் மோடி. 19,000 இஸ்லாமிய குடியிருப்புகளை சிதைத்தவர், அங்குள்ள இஸ்லாமியர்களை சிதைக்கப்பட்ட மனிதக சிற்பங்களாக மாற்றியவர் மோடி. சிதைக்கப்பட்ட இஸ்லாமிய மனித சிற்பங்கள் குஜராத், மோடியின் குஜராத்தில் நடந்தது. 10,000 வியாபார நிறுவனங்கள் தீக்கரையாகப்பட்டது, கொள்ளையிடப்பட்டது. பல பெண்கள் கற்பழிப்புக்கு ஆளாக்கப்பட்டனர், கற்பழித்து கொலை செய்யப்பட்டனர். 297 தர்காக்கள், மசூதிகள் சூறையாடப்பட்டது. இதெல்லாமே கூட திட்டமிடப்பட்டு மோதியால் நிறைவேற்றப்பட்டது. இவ்வளவு பெரிய கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், தீக்கரையாக்கப்பட்டது, வீடுகள் உடைக்கப்பட்டது, வியாபார நிறுவனங்கள் சூறையாடப்பட்டது, இதற்கெல்லாம் திட்டம் வகுத்த ஒரு நபர் நரேந்திர மோடி. நரேந்திர மோடி என்ற பெயரை மாற்றி நரபலி மோடின்னு வைத்தா சரியா இருக்கும். நரபலி மோடி. அப்ப இந்த மாதிரியான ஒரு மனிதனுடைய மனோநிலை, ஒரு கோழி அறுத்தவே ஆடு அறுத்தா பார்க்கறதுக்கு பிடிக்கிறது இல்லை ரத்தம், மனிதாபிமானம். ஆயிரக்கணக்கில் கொலை, கொள்ளை திட்டமிடக்கூடிய ஒரு நபர், இது எல்லாமே வந்து மோடி அக்டோபர் 2001 முதலமைச்சரா ஆன பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்கள். இத அப்போ இந்த சம்பவம் நடக்கும்போது மத்தியில பிஜேபியின் அரசு, வாஜ்பாய் பிரதம மந்திரி, அவரே சொல்றாரு, வாஜ்பாய் மோடி ராஜ தர்மத்தை காப்பாற்று, ராஜ தர்மத்தை காப்பாற்று என்று வாஜ்பாய் சொல்றாரு. மோடி மேல ஆக்ஷன் எடுக்கல. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சொல்றாரு, சோசியலிஸ்ட் பேரை வச்ச ஜார்ஜ் பெர்னாண்டஸ், இந்த மாதிரி சம்பவத்தில் கற்பழிப்புகள் சாதாரணமானவை, அதை ஒட்டி என்ன ஜாஸ்தி பேசுறீங்கன்னு சொன்னவர் அவர், ஜார்ஜ் பெர்னாண்டஸ். பட் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி என்ன சொன்னார், வி என் காரே அவர்கள், என்ன ராஜ தர்மம் இது, பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்படும் போது, பெண்கள் கற்பழிக்கப்படும் போது, அவர்கள் தீக்கரையாக்கப்படும் போது, எங்கோயோ பார்த்து கொண்டிருந்தது குஜராத் அரசு, இது என்ன ராஜ தர்மம் என்று வி என் காரே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பெஸ்ட் பேக்கரி கேஸ் அந்த கேஸ கேட்டுக்கிட்டு இருக்கும் போது சொல்றாரு. இது சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொல்றது மோடியை ஒட்டி. இன்னொரு நீதிபதி சொல்றாரு, நீரோ மன்னன் ரோம் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது நீரோ மன்னன் பிட்டில் வாசித்தது போல பெண்களும் குழந்தைகளும் ஆண்களும் சிறுபான்மையர் கொலை கொள்ளை கற்பழிப்புக்கு ஆளாக்கப்பட்ட போது மோடி எங்கோயோ இருந்தார் என்று சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொல்றார். ஒரு கிரிமினல் மனநோயாளி தன்னுடைய வளர்ச்சிக்காக சக மந்திரியே கொலை செய்தவன், ஒரு நாடகத்திற்காக இஸ்லாமியர்களை கொன்று குவிப்பதற்காக சபர்மதி எக்ஸ்பிரஸ் என்ற கொலை நாடகத்தை அரங்கேற்றியவன், அதன் பிறகு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கொன்று குவித்த ஒரு கிரிமினல் சைக்கோ நரபலி நரேந்திர மோடி. இது மாத்திரம் இல்லை, போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு டசன் பேர் ஜெயில இருக்கான், ஒரு 12 பேருக்கு மேல டிஐஜி கமிஷனர் டிசிபி அந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ் ஜெயில இருக்கான். இஸ்ரத் ஜஹான் அப்படின்ற ஒரு பெண், 19 வயசு, ஒரு பாம்பேல படிக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண், அந்த பெண்ணுக்கும் தீவிரவாதத்திற்கும் எதுக்குமே சம்பந்தமே கிடையாது. மோடியின் உத்தரவின் பேரில் வஞ்சாரா என்ற அந்த டிஐஜி அவரை கடத்தி கொண்டு போய், அவரை கடத்தி கொண்டு போய் ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் ஒரு இடத்தில் அக்கிரமமாக வைத்து சுட்டுக்கொன்று என்கவுண்டர் என்ற நாடகத்தை அரங்கேற்றினார் மோடி. ஒரு பெண், 19 வயசு, எதுக்காக மோடி இதை பண்றாரு? இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்னை கொல்ல வருகிறார்கள், என்னை கொல்ல வந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன், I am a very strong person. நான் திடமானவன், வந்த உடனே ஷூட். ஒரு 19 வயசு பெண்ணை, அப்பாவி, அப்பாவி என்று நான் சொல்லுகிறேனா, குஜராத் உயர் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு கமிட்டி, சுப்ரீம் கோர்ட்டால் நியமிக்கப்பட்ட கமிட்டி விசாரணை நடத்தி சொல்லுகிறார்கள் அந்த பெண் தீவிரவாதி அல்ல, அந்த பெண்ணுக்கும் எந்த அமைப்புக்கும் சம்பந்தமே இல்லை, அக்கிரமமாக கடத்தி கொண்டு போய் அந்த பெண்ணை என்கவுண்டர் என்ற பெயரில் கொலை செய்தது வஞ்சாரா. வஞ்சாரா கைது செய்யப்பட்டு இன்னைக்கு பாம்பே ஜெயில இருக்கிறாரு. தூண்டியது மோதி. அப்போ அவருடைய கட்சிக்காரர்கள் விஎச்பி விஸ்வ இந்து பரிஷத் ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரர்களை ஏவி ஆயிரக்கணக்கான சிறுபான்மையினரை கொன்று குவித்தவன் மோடி, அதோடு நிறுத்திக்கல, தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து போலீஸ்காரர்களுக்கு ஆசையை காட்டி என்கவுண்டர் என்ற பெயரில் அப்பாவிகளை கொன்று குவித்தவர் மோடி. அப்ப அவர் சீஃப் மினிஸ்டர் ஆன அன்றையில் இருந்து தொடர்ந்து அவர் செய்த வேலை கொலைதான். ஷொரபுதீன் ஷேக் கடத்தப்பட்டு அக்கரகமாக வைக்கப்பட்டு கொல்லப்பட்டு என்கவுண்டர் என்று சொன்னார்கள். அந்த தேர்தல் 2007 மோடி ஒரு பப்ளிக் கூட்டம் பொதுக்கூட்டம் போட்டு சொரபுதீன் ஷேக் என்னை கொல்ல வந்தான், நான் என்ன செய்ய வேண்டும், ஹிட்லர் கேட்ட மாதிரி, ஹிட்லருடைய கொல்லுப்பேரணிவர். சொரபுதீன் ஷேக் என்னை கொல்ல வந்தான், நான் என்ன செய்ய வேண்டும். அப்படியே கூட்டத்தில் இருக்கிறவெல்லாம் ஆர்எஸ்எஸ் காரன் பிஜேபி விஸ்வ இந்து பரிஷத் கில்லிம் கில்லிம், அதை தான் நான் செய்தேன். என் போலீஸ்காரங்கிட்ட சொல்லி அவனை சுட்டுங்கடான்னா அவன் சோனியா காந்தி கிட்ட பர்மிஷன் வேணும்ன்றான். என்ன போலீஸ்ன்னு மோடி கூட்டம் போட்டு தன்னுடைய கொலை திட்டத்தை வெளிப்படையா சொல்றான். இவன் ஒரு அப்பாவி, ஷரபுதீன் ஷேக், அவன் செய்த ஒரே ஒரு குற்றம் அவன் இஸ்லாமிய மதத்தில் பிறந்தது, வேற ஒன்றும் பண்ணல. அப்ப ஷரபுதீன் ஷேக் என்னை கொல்ல வந்தான், நான் போலீசை ஏவி அவனை கொலை செய்தேன் என்று பொதுக்கூட்டத்தில் சொல்லக்கூடிய மோடி. அப்ப 2002 2006 வரைக்கும் சீரீஸ் ஆஃப் மர்டர்ஸ் என்கவுண்டர் கில்லிங், சுமார் 32 இஸ்லாமியர்களை இஸ்லாமிய தீவிரவாதி என்று முத்திரை கொடுத்து இவர்கள் எல்லாமே என்னை கொல்ல வந்தார்கள், நான் கெட்டியான மனிதன், உடனே தீர்த்து கட்டிவிட்டேன் என்று கொக்கரித்த ஒரு நரபலி சாமியார் மோடி. அப்ப பாத்தீங்களா நீங்க, 2001 அக்டோபர் மாதத்திலிருந்து 2006 வரை வெறும் கொலை அல்ல, ஆயிரக்கணக்கான கொலை, வெறும் கொள்ளை, 1-2 கொள்ளை அல்ல, ஆயிரக்கணக்கான கொள்ளை, கற்பழிப்பு, 1-2 அல்ல, பல என்கவுண்டர் கொலை, 1-2 அல்ல, பல, இதுதான் நடத்துறார். அப்ப இந்த கொலையில் தன்னுடைய சக மந்திரியையும் கொலை செய்யறார். அவருக்கு வந்து இந்து முஸ்லிம் கிறிஸ்துவன் அப்படின்ற பாகுபாடே கிடையாது. மோடி தன்னுடைய வளர்ச்சிக்காக சபர்மதி எக்ஸ்பிரஸில் பிரயாணம் செய்த இந்துக்களையும் கொள்ளுகிறான், தன்னுடைய சக மந்திரியும் கொள்ளுகிறான், இஸ்லாமியர்களையும் கொள்ளுகிறான், அவனுக்கு பாகுபாடே இல்லை. 2006 பிறகு வஞ்சாராவின் கைதுக்கு பிறகு, மோடியின் போலீசார் கைதுக்கு பிறகு அவரை யாரும் கொல்லவே வரல. 2006 2013 வரைக்கும் நோ என்கவுண்டர் கில்லிங். மோடிக்கு பயம் வந்துட்டது. இது ஒரு அதிகார துஷ்பிரயோகம். மோடி ஒரு கொலையாளி, கொள்ளைக்காரன் கற்பழிப்புக்கு காரணமானவன் என்பதற்கு இது ஒன் பார்ட், ஒன் சைட் ஆஃப் தி காயின். தி அதர் சைட் ஆஃப் தி காயின், மோதி திட்டமிட்டு என்டையர் போலீஸ் போர்ஸ் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி பிராசிகூஷன் நீதிமன்றம் நிர்வாகம் நீதிமன்றம் நிர்வாகம் நீதிமன்றம் தன்னுடைய அரசு அவர் செய்யக்கூடிய இந்த செயலுக்கு ஆதரவாக சிஸ்டமேட்டிக்கா பயன்படுத்துறாரு. கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, கற்பழிப்புகள் நடக்குது, போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ரெஜிஸ்டர் பண்றதில்ல. என்னை கற்பழித்தார்கள், என்னுடைய மகனை கொன்றார்கள், என்னுடைய தந்தையை கொன்றார்கள் என்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு கதறிக்கொண்டு ஒரு பெண் சென்றால் இல்ல ஒரு ஆண் சென்றாலும் சரி, எந்த இஸ்லாமியர்கள் எனக்கு இந்த அநியாயம் நடந்தது, போலீஸ் கேஸ் ரெஜிஸ்டர் பண்றதில்ல, போலீஸ் உதவிக்கு வர்றதில்ல. அந்த சிறப்பு புலனாய்வு துறை முன்னாடி இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் வாக்குமூலம் கொடுக்கிறாங்க, நாங்க போலீஸ்களும் முறையிட்டோம், இந்து தீவிரவாதிகள் எங்களை கொல்லுகிறார்கள், என்னுடைய மகள் கற்பழிக்கப்பட்டாள் என்று நாங்கள் முறையிட்டால் போலீஸ்காரன் சொல்றானா, We have no orders from Modi to protect you. உங்களை காப்பாற்ற மோதியிடம் இருந்து எங்களுக்கு உத்தரவில்லை, உங்களை காப்பாற்ற அரசிடம் இருந்து எங்களுக்கு உத்தரவில்லை. இதுதான் போலீசுடைய ரோல். இது மாத்திரமல்ல, சில போலீஸ் ஆபீசர்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆண்கள் அவர்களிடம் சென்று முறையிட்ட போது விஹெச்பி பஜ்ரங் தல் ஆர்எஸ்எஸ் காரனை கூப்பிட்டு அவர்களிடம் ஒப்படைத்து அவர்கள் சாகடிக்கப்பட்டார்கள். ரிலீஃப் கேம்ப்ஸ், 100,000+ அதிகமான சிறுபான்மையர் ரிலீஃப் கேம்ப்ஸ், சோறு கிடையாது, தண்ணி கிடையாது, கழிப்பிடம் கிடையாது, அரசு செய்ய வேண்டிய வேலை எதையுமே செய்யல. என்டையர் குஜராத் அட்மினிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்லி பேரலைஸ்ட் மோதியின் உத்தரவால். எங்கும் அவலம், எங்கும் அழிகுரல், கொலைகள், தீக்கரை. அந்த நிர்வாகம், போலீஸ், ஆம்புலன்ஸ், ஆஸ்பத்திரி எதுவும் வர்றதில்லை, கேஸ் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. போலீஸ் தன்னுடைய கடமையை மோதியின் உத்தரவால் நிறைவேற்றவில்லை. நிர்வாகம் அனைத்துமே காவிமயமாக்கப்பட்டது, பொய்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டது. இந்த மாதிரியான ஒரு நிர்வாகத்தை மோதி என்கின்ற இந்த நபர் குஜராத்தில் அரங்கேற்றினார். 2013 10 ஆண்டுகளுக்கு பிறகு தோழர்களே, மோதி மீது ஒரே ஒரு குற்றச்சாட்டு பதிவாக்கப்படவில்லை, நாட் ஈவன் எ சிங்கிள் எஃப்ஐஆர். உலகத்துக்கே தெரிது இவன் அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான், இங்கிலாந்து, மோதி இஸ் எ கிரிமினல், எங்க நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு மோதிக்கு விசா நிராகரிக்கப்பட்டது. ஒரு சர்வதேச குற்றவாளி, ஒரு சர்வதேச சைக்கோ கிரிமினல் மோதி. உலகமே சொல்றாங்க நரபலி சாமியார் மோதின்னு. குஜராத் அரசாங்கம் ஒரே ஒரு எஃப்ஐஆர் போடல மோதி மேல. எஸ் என் ஜாஃப்ரியுடைய மனைவி ஜாக்கியா ஜாஃப்ரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என் கண்ணின் முன்னால் நான் பார்த்து கொண்டிருக்க என்னுடைய கணவன் எஸ் என் ஜோஃப்ரே கொல்லப்பட்டார். அவர் கை கால் துண்டிக்கப்பட்டது. அவர் கண்டம் துண்டமாக வெட்டப்பட்டார். இந்த ஆளு அந்த அம்மா போய் சொல்றாங்க, எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படல. அந்த அம்மா பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறாங்க, ரெஃபர் இட் டு போலீஸ், ரெஃபர் பண்ணல. குஜராத் ஹைகோர்ட்டுக்கு போய் அந்த அம்மா ரிட் பெட்டிஷன் போடுறாங்க. என் கண்ணின் முன்னால் என் கணவர் கொல்லப்பட்டார். என் வீட்டில் இருந்த இளம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டனர். கற்பழிக்கப்பட்டதற்கு காரணம் மோதி. அம்மா ரிட் பெட்டிஷன் போடுறாங்க குஜராத் ஹைகோர்ட். அந்த ரிட் பெட்டிஷனை தள்ளுபடி செய்யறாங்க, தள்ளுபடி செய்யறாங்க குஜராத் ஹைகோர்ட். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க அந்த அம்மா. சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் சிறப்பு புலனாய்வு குழு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று கான்ஸ்டிடியூட் பண்ணி, நீங்க புலனாய்வு செய்து தணிக்கை தாருங்கள். அந்த டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் சஞ்சீவ் ராஜேந்திர பட், என்னென்ன நடந்தது, மோடி என்ன உத்தரவிட்டார், ஃபார் 72 hours லெட் இந்துஸ் வெண்ட் தேர் ஆங்கர் அப்படின்னு மோடி சொன்னார். நான் கேட்டேன் அப்படின்ற வாக்கு மூலத்தை சிட்டு சிறப்பு புலனாய்வு அந்த கமிட்டி கிட்ட சொல்றார். அவரு நமக்கே தெரியுது மோடி திட்டமிட்டு இதெல்லாம் நடத்தினான்னு. உலகத்துக்கே தெரியுது, உலகத்துக்கே தெரியுது. ஆனால் சிறப்பு புலனாய்வு அந்த கமிட்டி எஸ்ஐடி டீம் குழு, சிறப்பு புலனாய்வு குழு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல மோடி குற்றவாளி என்பதற்கு போதிய சாட்சியங்கள் இல்லை. ஒரு சைக்கோ கிரிமினல், ஒரு கம்யூனலைஸ், ஒரு கம்யூனலைசேஷன் ஆஃப் என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன், இதை பயன்படுத்தி குற்றத்திலிருந்து திட்டம் போட்டு தப்பிக்கிறான். எந்த ஒரு புலனாய்வுக்கும் சிக்காமல் தப்பிக்கக்கூடிய ஒரு கிரிமினல் பேர் வழி மோடி. இந்த மோடியை நாங்கள் பிரதமர் ஆக்குகிறோம் என்று சங்கு பரிவார் அமைப்புகள் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது. லல்லு பிரசாத் யாதவ் தண்டிக்கப்பட்டார், அவர் பாராளுமன்றத்திலிருந்து துரத்திட்டாங்க. அப்போ ஒரு குற்றத்தில் ஈடுபட்ட ஒரு நபர் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லுகிறது. அதே சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் மோடியை தண்டிப்பதற்கு தவறிவிட்டது, தவறிவிட்டது. அப்போ ஒரு கிரிமினல் பேர் வழி மோடி, ஒரு சைக்கோ. அவர் செய்த செயலுக்கு அவர் எப்போதுமே வருத்தம் காட்டியது கிடையாது. பாத்தீங்களா, இப்போ டிவியில அது எந்த கார்பரேட் டிவி எடுத்தாலும் போது கையை இப்படி ஆட்டிட்டு வர்றாரு மோடி. என்ன ஆட்டுறாருன்னு தெரியல, ரெண்டு கையும் ஆட்டுறாரு. அப்போ நம்முள்ளே இருக்கக்கூடிய கேள்வி, மோடி என்கிறவன் இந்த நாட்டின் பிரதம மந்திரியாக வரலாமா? நம்ம சொல்றோம் மோடி வரக்கூடாது, அப்ப மன்மோகன் சிங் வந்துடலாமா? மன்மோகன் சிங் அந்த காலத்தில் நாட்டுக்காக தியாகம் செய்தார் சிங், பகத்சிங். இன்று நாட்டையே விற்றுவிட்டார் சிங், மன்மோகன் சிங். மன்மோகன் சிங் கூட ஒரு கிரிமினல் தான், மாஃபியா, அதுல ரெண்டு பேச்சுக்கு இடம் இல்லை. மன்மோகன் சிங் வரக்கூடாது அப்படின்னா செட்டி நாட்டு சிதம்பரம் வந்துடலாம், அவனோட பெரிய கிரிமினல். அப்போ மான்டெக் சிங் அலுவாலியா வந்துடலாமா, அவன் அதோட பெரிய மாஃபியா. மன்மோகன் சிங் அமெரிக்கா பெற்றெடுத்த பிள்ளை, சிதம்பரம் அமெரிக்காவால் வளர்த்தெடுக்கப்பட்ட பிள்ளை. மான்டெக் சிங் அமெரிக்காவின் வைப்பாட்டியின் பிள்ளை. நரபலி மோடி அமெரிக்காவின் கடைநில வைப்பாட்டியின் மகன். எப்படி பார்த்தாலும், வியூவிங் ஃப்ரம் எனி ஆங்கிள், எப்படி பார்த்தாலும், எந்த கோணத்தில் பார்த்தாலும், மோடி ஒரு நரபல மோடி, கிரிமினல், மாஃபியா. மோடி கிரிமினல், மோடி ஒழிக, மோடி ஒழிக என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.